الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உனக்கு வழிபாடுகளில் மிகப்பெரிய ஒரு வணக்கமாகிய தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முறையிலே படிப்பதற்கும் படித்துக் கொடுப்பதற்கும் தௌஃபீக் வாய்ப்பளித்தார். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். கற்றுக்கொள்கின்ற நல்ல விஷயங்களின்படி நானும் செயல்பட்டு பிறருக்கும் எடுத்துச் சொல்வதற்காக எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அவர்கள் எழுதிய சிபத்து சரணத்தின் நபிகி சதல்வாக அழைவ செல்லம், நபி சதல்வாக அழைவ செல்லம் அவர்களுடைய தொழுகையின் உரநடை என்ற பாடத்தை இந்த நூலை நாம் படித்து வருகின்றோம். இன்று நாம் படிக்க இருப்பது சலாத்துல் வித்ர், வித்ர் தொழுகையிலிருந்து. பிறகு இன்ஷா மீண்டும் ஒரு முறை இதற்கு முன்பு நாம் படித்த பாடங்களுடைய ஒரு சுருக்கத்தை பார்ப்போம். சலாத்துல் வித்ர், வித்ர் என்றால் அரபியிலே ஒருமை என்று சொல்லப்படும். அதனுடைய எதிர்ப்பதமாக ஷஃபா, இரட்டை என்று வரும். வர்ஷத்தை ஒரு விளக்கம் என்பது பிறகு தொடப்படுகின்ற தொழுகைக்கு சொல்லப்படும். அந்த தொழுகைக்கு விசேஷமாக ஏன் வித்து என்று சொல்லப்படுகிறது என்றால், பொதுவாக எல்லா தொழுகைகளும் இரண்டு ரக்காத்துகள் நான்கு ரக்காத்துகள் உடையதாக இருக்கும் போது இந்த தொழுகை மட்டும் இரண்டும் ஒன்றும் என்று ஒரு ரக்காத்தோடு சேர்த்து முடிகின்ற காரணத்தால் இதற்கு சலாத்துல் வித்ர் ஒற்றைப்படையான தொழுகை என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த சலாத்துல் வித்ர் ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் என்ன ஓதுவார்கள் என்றால், கவிங்க كان رسول الله صلى الله عليه وسلم يقرأ في الركعة الأولى سبح اسم ربك الأعلى. وتر مدل ركعة سورة الأعلى النبي صلى الله عليه وسلم قول وعمل. وفي الثانية يقرأ ركعة قل يا أيها الكافرون إن سورة قول وعمل. وفي الثالثة مدل ركعة ஒவ்வொரு தொழுகைக்கென்றும் என்னென்ன சூராக்களை ஓதினார்கள் என்பதைத்தான் கடைசி பாடங்களிலே நாம் உபரமாக பார்த்து வருகிறோம். பொதுவாக குர்ஆனில் இருந்து எது வேண்டுமானாலும் ஓதுவது ஜாயிஸ், அனுமதிக்கப்பட்ட கூடுமான ஒன்றுதான். அதிலே எந்த அறிவுக்கும் சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக பல சமயங்களில் ஒவ்வொரு தொழுகைக்கும் குறிப்பிட்ட சூராக்களை ஓதி வந்திருக்கின்றார்கள். அதை வறுமையாக கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாமும் முடிந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வறுமையை பின்பற்றுவதுதான் சிறப்பு. எப்போதாவது மாற்றி குரானுடைய மற்ற அத்தியாயங்களையும் ஓதுவதில் தவறு கிடையாது. ஆனா எப்போதுமே சுண்ணத்தை விட்டுட்டு நமக்கு விருப்பமான ஏதாவது சூறாக்களை மட்டுமே ஓதுவது ஏற்றமானது அல்ல. அப்ப இந்த சூறாக்களை தான் உங்களுக்கு பித்திரு தொழுகிற ஓது என்று சொல்லுவான்னு சொன்னா பரவு கிடையாது. சொன்ன பெரும்பாலும் நம்ம இந்த சூறாக்களை ஓதி தொழுகிறதா ஏற்றமானது. சில நேரங்களில் ஏதாவது மாற்றி ஓதிக்கலாமா? தாராளமா ஓதிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா பெரும்பாலான நேரத்துல சுண்ணத்துக்கு மாற்றமாவே இப்படி ஓதிக்கிட்டு இருப்பது தான் இப்ப புரியுதா? வகால யுதிப்பு ஆகியாரன் சில நேரங்களில் நபி அவர்கள் கடைசியிலே என்ற சூறாவோடு பல ஏற்றமானது. சில நேரங்களில் மாற்றி ஓதலாமா? தராக ஓதலாம். அப்போ சில நேரங்களில் சில நேரங்களிலே மூன்றாவது நிசாவுடைய நூறு வசனங்களை ஓதி இருக்கிறார்கள். சூரா நிசா தெரியுமா? நான்காவது பெரும்பாலான மக்களுக்கு குரான் மனப்பாடம் பண்ண வேண்டும் என்ற ஆர்வமே இல்லாமல் போயிட்டது. எப்படி விளக்கி வச்சிருக்கிறாங்க? குரான் மனப்பாடம் பண்றதுன்னு யாராவது மிஸ்கின்ல நேர்ந்து விட்டுருவாங்க, அவங்க மனப்பாடம் பண்ணிட்டா போடுவோம். நம்மளாம் பெரிய ஐடி இன்ஜினியரு, நம்மளாம் சாப்ட்வேர் இன்ஜினியரு, நம்மளாம் பெரிய டெக்னாலஜி இன்ஜினியரு, நமக்கு குரான் மனப்பாடம் பண்றதுக்கு வேலை என்ன இருக்கு, அதான் ஏதாவது பக்கி இருக்கு வேலை அப்படின்னு சில பேர் விளக்கி வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய காலத்துல சகாபாத்தில மனதனப்பட்டவர்கள் விவசாயிகள் குரான் மனப்பாடம் பண்ணவர்களாக இருந்திருக்கிறாங்க. கூலி தொழில் செய்த சகாபாக்கள் குரான் மனப்பாடம் செய்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். செல்வத்த வியாபாரிகளான சகாபாக்கள் குரான் மனப்பாடம் பண்ண ஆசிராக இருந்திருக்கிறார்கள். குரான் மனப்பாடம் பண்ணி அதை தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய தொழிலுக்கும் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. நம்முடைய தொழில எதுவுமே குரான் மனப்பாடம் செய்வதை தடுக்கக்கூடியதுன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தரும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தன்னுடைய வாழ்நாள ஒரு 24 மணி நேரத்தை 1 மணி நேரத்தை குரான் மனப்பாடம் பண்றதுன்னு ஒதுக்கிறார். குறைஞ்சபட்சம் பக்காவா மனப்பாடம் பண்றதா இருந்தாலும் அதிகபட்சமா 7 வருஷத்துல அழகா மனப்பாடம் பண்ணலாம். குரான வெறும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுத்தாலே இன்ஷா அல்லாஹ் அதிகபட்சமா 7 வருஷத்துல மனப்பாடம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போகும். அப்ப இந்த மக்கள் பத்திரிகை படிப்பதற்கு மைக்கணக்கா செலவு பண்றாங்க. அதுல குறிப்பா இந்த காலத்துல பேஸ்புக் வந்துருக்குதான், அதை பார்க்கறதுக்கு பல மணி நேரங்கள் செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பார்க்கிற பழக்கம் வந்துருக்குதான், அதை பார்க்கறதுக்கு செலவு பண்றாங்க. இப்படி எதையோ பார்க்கறதுக்கு செலவு பண்றாங்க. குரானை மனப்பாடம் பண்றதுக்கு அவங்க செலவு செய்யறதுக்காக. அப்ப ரசூலுல்லாஹி செல்லம் ரெண்டு ரெக்காட்டு தொழுதுட்டு அடுத்து 3வது ரெக்காட்டு எந்திரிச்சு 1 ரெக்காட்டு வித்துரு தொழும் போது எவ்வளவு ஓதி இருக்கிறார்கள்? 100 வசனங்கள் ஓதி இருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகத்துக்கு பதில் சொல்லிப்போம். அவர்களும் சகாபாக்களும் இந்த மாதிரி நீண்ட நீண்ட சர்வசாதாரணமா சூர ஆலயம் ஆரம்பிச்சாங்க. பக்ரா ஓதுன அளவுக்கு அவங்க ருக்குல இருந்துக்கிறாங்க. ருக்குல நின்ற அளவுக்கு அவங்க ருக்குல எந்திரிச்சியோ அவங்க நின்று கொண்டிருந்திருக்காங்க. இப்படிதான் எப்படி அவங்களால தொழுகை முடிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருவாங்க. அவர்கள் தாங்கள் இபாதத்துக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விளங்கி வைத்திருந்தார்கள். நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம் சந்தாதிக்கிறதுக்கு, இந்த துணியாவுடைய படிப்பு படிக்கிறதுக்கு, இப்படி உலக வேலைகள் தான் நம்முடைய பொறுப்பு என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறதுனால
அவருக்கு அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி துவா புதுசா போயிட்டே இருக்கும்.
அப்ப இது எவ்வளவு பெரிய பிதாச்சு, இது மிகப்பெரிய அலாச்சாரம். இது ஜனாதா துருகிய நீச்சிருக்கிறார். எப்படி ஜனாதா மூத்தாவது இஸ்லாமுக்கும் தீனுக்கும் தியாகம் செஞ்ச ஒரு பெரிய ஷஹீதாக, அல்லது ஒரு பெரிய தியாகியாக, ஒரு பெரிய மூத்த ஒரு சஹாபியாக இருந்திருந்தாங்க சொன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றுலாவிலும் ஜனாதா துருகிய நீக்கி இருந்திருக்கிறாங்க. ஆனா ஜனாதா தொழுது முடிச்சதுக்கு பிறகு ரசூசுல்லாவிடம் வேற எந்த துவாவும் போனது கிடையாது. கொண்டு போய் அந்த ஜனாதாவை பகுதியில் அடக்கம் செஞ்சாங்க, அவ்வளவுதான். எனவே தொழுகைக்கு பிறகு தனியா ஒரு துவா ஓடுதல் என்பது பிதாத்து. அப்படி அந்த பிதாத்து வந்ததுனாலதான் ஜனாதா தொழுகை என்ற சுண்ணத்தையே அவர் ரொம்பவும் ஒரு கேவலமா மட்டமாக ஆக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு மதிப்பே வேலையுமே இல்லாத மாதிரி. இதுதான் வந்து அசல். என்ன, மக்கள் எப்பெல்லாம் ஒரு பிதாத்து செய்வார்களோ அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு சுண்ணத்தை செய்து விடுவார்கள். அப்ப ஜனாதா தொழுகையில கேட்ட துவா எவ்வளவு துவாக்கள் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் அந்த மக்கள் பேருந்தா செய்யறாங்களா, அதெல்லாம் செய்யறது கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களாம் உருவாக்கின துவாக்களை ரொம்ப பேருந்தா செய்வாங்க. அது ஓடலன்னு சொன்னா அது பெரிய குஃபுர் மாதிரி சண்டைக்கு போடுவாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்கிறோம், கண்டிப்பா அரசு சுந்தாரத்திலும் ஜனாதா தொழுகையில சூரத்தில் பாத்தியா ஓதுவார்கள். சில நேரங்கள்ல இன்னொரு சூறாவையும் மென்மையாக அப்ப இதுவரைக்கும் நம்ம படித்துக் கொண்டது ரவிசுபாலேந்திரம் சுபுகத்துடன் என்ன ஓதுனாங்க, எப்படி ஓதுனாங்க, அசன எப்படி, மதுரைகள் எப்படி, ஐஷால எப்படி, அப்புறம் வித்திரு தொழுகையில எப்படி, ஜும்மா தொழுகையில எப்படி, ஐந்தரி தொழுகையில எப்படி, ஜனநாயக தொழுகையில எப்படி என்ற விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப குர்ஆன் ஓதுனுங்க, தொழுகையில குர்ஆன் ஓதுன்னு சொன்னோம்ல, ஹதீஸ்ல வருதுல, எப்படி ஓதுறது, இன்றைக்கு மக்கள் எப்படி ஓதுறாங்க, மக்களுடைய தவறான நம்பிக்கையில இதுவும் ஒரு நம்பிக்கை. முன்னாடி ஒன்று சொன்னோம், அதாவது குரான் மனப்பாடம் பண்றதா இருந்தா அதுக்கு யாராவது வேற வேலை கொடுப்பாங்க, மக்கள் வழங்கிறது சொல்ல அவங்க போய் மனப்பாடம் பண்ணிப்பாங்க. நம்ம எல்லாம் எவ்வளவு பிஸியானாலே, எவ்வளவு பெரிய பாடாலே, எவ்வளவு பெரிய நமக்கு வந்து அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நம்ம எல்லாம் போய் குரான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு உஸ்தாருக்கு முன்னாடி அவர் இயந்திரத்தை வாங்கிட்டு கேட்கறத நமக்கு, இங்க உஸ்தார் இயந்திரத்தை வாங்கலன்னா அந்த மனக்கு இயந்திரத்தை வாங்கணும் நீங்க ஆகிறது இல்லையா? ஏன்னா குரான் மனப்பாடம் பண்ணணும், குத்து 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 இங்க உஸ்தாருந்து மனப்பாடம் பண்ணும்போது அடிக்க வாங்கிட்டோம்னா அங்க போய் ராகத்தா இருக்கலாம். ஒரு ஒரு ஆயிரத்துக்கும் உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு ஒரு தர்கா எவ்வளவு ஓடுனீங்களோ அவ்வளவு தர்கா குடிக்கிட்டே போகும். இப்ப கவனமா கேளுங்க, குர்ஆன் எப்படி ஓதுவது? ஒகே ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா அமரஹு அல்லாஹு தஆலா யுரத்திலு குர்ஆன தர்தீலா. நபியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மிக அழகாக முறையாக ஓதுவார்கள். குர்ஆனை நிறுத்தி நிதானமாக அழகிய முறையில் ஓதுவதற்கு தர்தீல் என்று சொல்லப்படும். லா ஹஸ்ரன் வலா அஜலன், ஸ்பீடா அபத்திரமும் ஓத மாட்டாங்க, வேகமாகவும் ஓத மாட்டாங்க. கண்ணு மூக்கு தெரியாம ஓடுறது, இந்த பேட்டரிக்கார ரேட்டு பாருங்க, ஓடிக்கே இருக்கும், அந்த மாதிரி ஓத மாட்டாங்க. அந்த மாதிரியும் கண்ணு மூக்கு தெரியாம ஓடுறது, பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சிருப்பாரு, அடுத்து எங்க போயிருந்தாருன்னு தெரியாது, அந்த மாதிரி ஓதக்கூடாது. அதே போல மூச்சு விடாம ஒரு ஆயத்தை அடுத்த ஆயத்தில சேர்த்து அவசர அவசரமாகவும் ஓதக்கூடாது. பல் கிராஅத்தன் முஃபஸ்ஸரத்தன் ஹஃபன் ஹஃபன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்கன்னா الحمد لله رب العالمين
ஒரு ஒரு எழுத்து தனித்தனியா விளங்கும். எப்படி அல்ஹம்து அல் விளங்குது, ஹா விளங்குது, நீ விளங்குது, ஒரு ஒரு எழுத்து தனித்தனியா பல் கிராஅத்தன் முஃபஸ்ஸலத்தன் ஹர்ஃபன் ஹர்ஃபன் ஒரு ஒரு எழுத்து தனித்தனியா விளங்குற மாதிரி ஒரு வகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதுவா உதாரணத்துக்கு ஒரு சூறாவை சொல்லுங்க, சின்ன சூறாவை ஏதாவது ஒரு சூறாவை சொல்லுங்க. பன்னெண்டு لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد உபதேகம் கூட ஆகல. பத்து செகண்ட். இப்ப நம்ம விளங்கி வச்சிருப்போம் சூரத்துல் இஹ்லாஸ் சொன்னா ஒரு 15 செகண்ட்ல ஒரு அஸ்பெஷினா ஒரு 30 செகண்ட்ல ஓதுற மாதிரி விளங்கி வச்சிருந்தேன். 30 செகண்ட் ஓதுனாலே அவங்க பெருசா இருக்கு. ஆனா சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்க ஒரு சூறாவை சின்ன சூறாவை விளங்கி வச்சிருப்போம். போகும்போது அந்த சின்ன சூரா நான் நினைச்சது எப்படி தெரியுங்க, அது ஒரு பெரிய சூறாவாக தெரியும். அந்த சூறாவுடைய அசல் அழகை விட அந்த சூறா எங்களுக்கு பெருசா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சில நேரங்களில் நீங்க நினைச்சிருப்பீங்க இமாம் ஈஷா சொல்லுவீங்க ஆரம்பம் வருஷமிச்சு ஓதுவான் வருஷமிச்சு தான் சீக்கிரமா முடிச்சு போய் வரும். ஆனா அவர் ஓதுன அந்த அழக நீட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா
பெருக்கூடிய அளவுக்கு இருக்கும்.
இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, ஓதுனது பார்த்தா இதான் சுசிரத்தில் அர்த்தம் ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. ஆனா இந்த நேரத்துல இதம் சுக்குமேரத்தையும் முடிச்சிடலாம் போல இருக்கு. இதம் சுக்குமேரத்து முடிக்கிற நேரத்துல எதை ஓதுனாங்க, இதான் சுசிரத்தில் அர்த்தம் ஓதுனாங்க அந்த மாதிரி. இதை விட பெரிய சூறாவ அந்த நேரத்துல ஓதிலாம் நம்ம இருக்கும் பொழுது அதை விட சின்ன சூறாவ அந்த பெரிய நேரத்துல ஓதுறது அந்த அளவுக்கு ரசூல் சொன்னா அர்த்தம் நிறுத்தி நிதானமா ஓதுவாங்க. இப்படி இன்றைக்கு எங்கேயாவது ஒரு இமாம் தொழுது வச்சாருன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சு போச்சு, இவருக்கு தொழுது வைக்கவே தெரியலன்றோம். இமாமே பெஸ்ட் இமாம் யாரு, எவ்வளவு ஃபாஸ்டா தொழுது வைக்கிறாரோ அவர் தான் இமாமே பெஸ்ட் இமாம். உள்ளதுலயே எவ்வளவு சின்ன ஆயத்தா ஓதுறாரோ அவர் தான் ரொம்ப சூப்பர் இமாம் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளியில் சரி ஒருத்தர் ரொம்ப ஒரு பெரிய ஆளா இருக்காரு நல்லா சொல்லு வைக்கிறாரு பாப்பாங்க இவன் வெளியா இருந்தா பிரச்சனை அப்படின்னு சார் நீங்க பெரிய ஆளாங்க நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு நாயகம் வச்சிடணும் அப்படின்னு அவரை கம்மியாகி நாயகம் வச்சிருவாங்க. அப்ப மக்கள் எந்த அளவுக்கு இந்த தொழுகையில அலட்சியமும் அதே போல கவனக்குறைவும் அதே போல இந்த தொழுகையினுடைய சட்டங்களை ரொம்பவும் கேவலப்படுத்துறதுல அந்த அளவுக்கு அவங்க தங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செய்யறாங்க. தொழுகையை பேசுறதுல அவருடைய ருக்ன்களை பாதுகாக்கிறதுல அவர்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் இருக்கிறாங்க இல்லை. எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா முத்தபடி சொல்றாரு இமாம் சார் மக்கள் மேல பிறந்துறாரு இமாம் சார் மக்கள் வந்து பெரிய பிரச்சாரம் பண்றாங்கன்னு என்ன செய்வாங்க மக்களை சொல்லுவாங்க இமாம் சாரை போய் மக்கள் கேட்டாங்கன்னு என்ன இமாம் சார் இப்படி மாற்றி மாற்றி ஆளுநரை ஒருத்தர் மேல ஒருத்தர் பணிய போடுவாங்க. ஆனா எல்லாரும் சுண்ணத்தை தெரிஞ்சு அதனுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொல்லி நம்ம எல்லாம் சுண்ணத்தை பின்பற்றுவோம் என்பதற்கு அவர்கள் ஒரு முயற்சியும் சேர்ந்ததில்லை. وقال يقول صلى الله عليه وسلم يقال لصاحب القران مروي القران مرفوع سيدا الحافظ كسنه قران القران عليه والصاحب كسنه صدقار القران صدقار அவருக்கு சொல்லப்படும் இயக்கா நீங்கள் ஓதுங்கள் வர்த்ததி நீங்கள் மேலே ஏறுங்கள் வரத்தில் நீங்கள் அழகிய முறையில ஓதுங்கள் கவா கூத்த சுரத்தில் துன்யா துன்யாவில் நீங்கள் ஓதிக்கொண்டிருந்தது போன்று தகின்ற மஞ்சளுக்கு ஐந்து ஆசிரியர் ஆயத்தில் தக்கமுகா உங்களுடைய வீடு நீங்க எங்க கடைசியா குரானுடைய ஆயத்தை ஓதி முடிக்கிறீங்களோ அங்க உங்களுடைய வீடு இருக்கும். அப்ப இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் சொன்னாங்க சொர்க்கத்துக்குள்ள போகும்போது எல்லாருக்கும் அவங்கவுங்க வீடு ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி பட்டா போட்டு அவங்களுக்கு எல்லாமே முடிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனா குரான் மனப்பாடம் பண்ண ஹாஸ் என்பதை தவிர அவங்க மனப்பாடம் பண்ணி எப்படி குரான் தொகுதியில ஓதிக்கொண்டிருந்தாங்களோ அல்ல அவங்களுக்கு சொல்லிடுவான் நீங்க ஓதுக்கோவா வேற போய் ஓதிக்கிட்டே போங்க எங்க இருந்து ஓட ஆரம்பிச்சு எங்க முடிப்பீங்களோ அது வரைக்கும் உங்க வீடுதான் அது வரைக்கும் உங்க தோட்டம் தான் உங்க பங்களா தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு பட்டா போட்டு கொடுத்துருவான். அவர்கள் ஓதுவதை நீட்டி ஓதுவார்கள் அதாவது இந்த ஹுரூஃபில் மத்தி மத்துடைய எழுத்துக்கள் வரும்போது அங்க மத்துடைய எழுத்துக்கள் அழிப்பு வாழ்வு யாருக்கா அந்த எழுத்துக்களை தான் நல்லா நீட்டி ஓதுவாங்க. அதே போல அந்த சூரா காஃபில் ஓதுவாங்க நவீது அதே போல உதாரணத்துக்கு சொன்னதா இருந்தா எல்லா சூராக்களையும் பெரும்பாலான சூராக்கள் வரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அந்த மாதிரி மத்துடைய எழுத்துக்கள் எல்லாம் கடைசியில் வரும்பொழுதும் நல்ல நீட்டி நிதானமா ஓதி முடிப்பாங்க. சூராக்களுடைய கடைசிய நபிசுதாரத்துல நிறுத்தி நிறுத்தி விடுவாங்க சொல்லப்பட்டிருக்கல ருகுசுன்னு இதற்கு ஆரம்பம் கிடையாது கடைசி அதாவது அடுத்த சூறாவை கவனிக்கும் போது இது அந்த சூறாவுக்கு ஆரம்பம் அந்த ஆயத்துக்கு இந்த ஆயத்தை கவனிக்கும் போது அந்த ஆயத்துலயே இறுதியாது. இப்ப அந்த ஆரம்பிச்சாங்கன்னா الحمد لله رب العالمين முழுசா முடிச்சு விடணும். அப்புறம் அர்ரஹ்மான் ரஹீம் முழுசா முடிச்சு விடணும். அந்த மாதிரி ஆயத்துகளுடைய கடைசிய நிறுத்தி நிறுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. சில நேரங்களில் தனது சப்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகையும் கவலையும் சேர்ந்த துணியோடு ஒரு ராகமாக நீட்டி ஓடுவார்கள். இப்போ ஒன்று சாதாரணமா ஒரு எப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இது சாதாரணமா ஒரு இன்னொன்று என்ன அப்படியே அந்த ஆகரத்தெல்லாம் நினைச்சு சொல்ற நடத்தலாம் நினைச்சு அந்த ஓது வசனத்துக்கு ஏற்ப உதாரணத்துக்கு ஹல்லத்தாக்கா ஓதுற வச்சுக்கிற உதாரணமா அந்த ஹல்லத்தாக்கா ஆரம்பத்தில் நடனத்தை பத்தி வருது சொர்க்கத்தை பத்தி வருது وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية.
அது செய்யும் கவலையை சேர்ந்த மாதிரி அந்த சொர்க்கம் சொல்லும் பொழுது அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கணுமே, இவ்வளவு அறிவுள்ள சொர்க்கத்துக்கு நான் தகுதி உள்ளவனாக ஆகணுமே அப்படிங்கிற அந்த கவலையோட அழுகையோட ஓதுறது. அப்ப நரகத்தை பத்தி ஓதும் போது நான் இவ்வளவு வேதனை உள்ள அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாக்கணுமே அப்படிங்கிற அந்த கவலையோட ஓதுறது. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பத்தி ஓதும் போது அல்லாஹ்வுடைய ஈமான் எனக்கு கிடைக்கணுமே, நபிமார்களை பத்தி ஓதும் போது அந்த நபிமார்கள் மேல எனக்கு முகபத்து வரணுமே, அவங்க ஈமானுக்கு உழைப்பு செஞ்ச மாதிரி ஈமானுடைய அர்ப்பணிப்பு செய்த மாதிரி நானும் அந்த மாதிரி ஆகணுமே, அந்த மாதிரியான ஒரு கவலையுடைய துணியோட ஒரு நீராகத்தை கொஞ்சம் நீட்டி ஒரு அழுகை கலந்து ஓதுறது.
ஓதுவார்கள். இதெல்லாம் எப்ப சாத்தியங்க மனப்பாடமும் பண்ணி இருக்கணும், அர்த்தமும் தெரிஞ்சிருக்கணும், கருத்து தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் அதோட சேர்த்து தப்புவாகவும் இருக்கணும், அப்பதான் இந்த மாதிரி ஓர முடியும். உங்க மெனக்கா அப்துல்லா இப்னு முஹஃபலி ரலியல்லாஹு அன்ஹு தர்ஜீஅஹு ஹாகதா பாருங்க. நீட்டக்கூடிய எழுத்துக்களை நல்ல நீட்டி மூணு அழிப்பு வரைக்கும் நல்ல நீட்டி நீட்டி ஓதுவார்கள். போட்டுக்கிறவர நீட்டதுக்கு விளக்கமா போட்டுக்கிறார். وكان يأمر بتحسين الصوت بالقرآن فيقول அப்பறம் சுதாரிச்சிருப்பாங்க, நீங்க குர்ஆன் ஓதும்போது அழகிய சப்தத்தோடு ஓதுங்கள் என்று கட்டளை இடுவார்கள். எப்படி சொல்லுவாங்க, உங்களது சப்தங்களால் குரல்களால் நீங்கள் குர்ஆனை அலங்கரியுங்கள். அழகிய சப்தம் குர்ஆனுக்கு மேலும் அழகை அதிகப்படுத்துகிறது. புரியுதா? அப்ப யாரும் இந்த மாதிரி தவறாக நினைக்கிற கூடாது. நான் ஓதுற இந்த அளவு ஓதுறது எனக்கு பெரிய விஷயம், நான் ரொம்ப பிஸியான ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதக்கூடாது. குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களை அழகிய முறையில ஓது கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களை தேடி போய் அழகிய முறையில் அழகிய சப்தத்தோடு ஓதுறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, கற்றுக்கொண்டால்தான் கற்றுக்கொள்ளவில்லை இன்பு கிடைக்காது. அவர்கள் சொல்வார்கள், அழகிய சப்தத்தோட ஓதுறதுதான் என்னங்க? புரியுதா? இப்ப அழகிய சப்தம் என்ன, குரலுடைய அந்த மென்மை இருக்குல்ல, அது மட்டும் அழகிய சப்தம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேருக்கு அதான் மோட்டா குரலை கொடுத்திருப்பான், சில பேருக்கு மெல்லிய குரல் கொடுத்திருப்பான், சில பேருக்கு தனிப்பமான குரலா இருக்கும். அந்த மாதிரி அந்த குரலுங்கிறது ஒன்று அல்லாமல் கொடுக்கப்பட்டவர்கள். அழகிய சப்தம் என்று சொன்னது வெறும் அந்த குரலுடைய மென்மையை பற்றி மட்டுமல்ல, மாறாக அவர் அந்த குரான ஓதினார்னா நிறுத்தி நிதானமா புரிஞ்சு அவர் ஓதும்போது இவர் அல்லாம பயந்து ஓதுறாரு, தக்குவாவோட ஓதுறாரு என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். அதுதான் அழகிய முறையில் குர்ஆனை அழகிய சப்தத்தில் ஓதுவது என்று பொருள். குர்ஆனை அழகிய சப்தத்தில் ஓதக்கூடியவர் யார் என்றால் அல்லதீ இதா தமிஅ ஸுமூஹு யகா,
அவர் ஓதுவதை நீங்கள் கேட்டால் அல்லாமோய் அவர் பயப்படுகிறார் என்று நீங்கள் கருதுவீர்கள். அப்படி ஓதுதான் அழகிய சொல்றோம். அப்ப அதை கற்றுக்கணும், ஓதுறது புரிஞ்சு ஓதணும், கவனிச்சு ஓதணும்.
வெளியில்
பாதுகாத்துக்
கொள்ளுங்கள், அதை ராகமாக ஓதுங்கள்.
அப்ப குர்ஆனுடைய விஷயத்துல நான்கு கட்டளைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதில் அதனுடைய எழுத்துகளை, ஓதும் விதிகளை, அந்த அத்தியாயங்களில் வசனங்களில் உள்ள சட்டங்களை, மார்க்க விளக்கங்களை கற்றுக்கொள்வது, இது முதல் விஷயம். இரண்டாவது, தொடர்ந்து அதை செய்து வாருங்கள். கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், மனப்பாடம் செய்ததாக இருக்கட்டும், தொடர்ந்து அதை நீங்கள் செய்து வாருங்கள். மூன்றாவது, அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள், சேவ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப மனப்பாடப்படுகிறாங்க. நான்காவது, அதை ராகமாக ஓதுங்கள், எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அழகிய ராகத்தோடு ஓதுங்கள். இப்ப அந்த சுபஹானுடைய ஒரு பெரிய அரவிந்தர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதினார். இன்றைக்கு வரைக்கும் காரிகள் குரான ஓதுறாங்க, வரைக்கும் காரிகள் ஹாஃபிதுகள் குரான ஓதுறாங்க. அருள்பாருங்க, ஒருவர் ஒருவர் ஒருத்தர் ஒருத்தர் ஓதும் போது ஒவ்வொருவருடைய ஓதுதலும் ஓதுதலும் ஒரு தனி விதம். எப்படி இருக்கா இல்லையா? எல்லாரும் அதே குரான் ஓதுறாங்க, அதே கல்விதான் ஓதுறாங்க, அதே மூணு அழிப்பு, நாலு அழிப்பு, அஞ்சு அழிப்பு, பத்து தான், அதே ஹுன்னா, அதே இஃபா, அதே இல்ஹாரு. ஷேக் சுதைசி ஹஸ்ரத்துல்லாஹ் ஓதுறது ஒரு விதமா இருக்கு, ஷேக் சுரேஷ் ஹஸ்ரத்துல்லாஹ் ஓதுறது ஒரு விதமா இருக்கு. இவங்கதான் ரொம்ப அழகா ஓடிக்கிறாங்க, சுபாவெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப பார்த்தா புதுசா ஒரு ஷேக் மொழிக்கு வராது, அவரும் சாதாரணமா ஓடிக்கிறாரு, அது அவ்வளவு அழகா இருக்குது, அவர் அழகா ஓடுறாரு. இதை விட யாருக்கு அழகா ஓட மாட்டாங்களா நினைச்சிருக்கிறோம். திடீர்னு ஒரு ஷேக் ஜுஹரி ஒருத்தர் வராது, அவரும் வருது, அப்படி இருக்குது. இப்படி மாற்றி மாற்றி பார்த்தீர்கள் என்று சொன்னா சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு காரிகளுடைய ஓடுதல்லையும் ஒரு தனிய ரசனையும், அந்த ஒரு ஈடுபாடும், அந்த ஒரு அழகையும் நாம் பார்த்துக் கொண்டே செல்கிறோம். அப்ப உலகத்துல ஒரு கோடி காரிகள் இருந்தாலும் ஒரு கோடி காரிகளுடைய ஓதுற விதமும் வேற வேறையா இருக்குது. அல்லாஹ் தாலாவுடைய ஒரு பெரிய நியமத்துல வந்து ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு ராகமா இருக்கும். இதே ஹரமுடைய காரிகள் ஓடுறது ஒரு மாதிரியா இருக்கும், மிஸ்ருடைய காரிகள் ஓடுறது ஒரு விதமா இருக்கும், சூழல் காரிகள் ஓடுறது ஒரு விதமா இருக்கும், இந்தியா காரிகள் ஓடுறது ஒரு விதமா இருக்கும். அல்லாஹ் ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரியும் அந்த பொருள்களையும் ஓடுறதையும் வித்தியாசத்தை கொடுத்துருக்கிறான். அப்ப இதுவும் குர்ஆனுடைய முஜிஸாவும் ஒரு முஜிஸாவும். உலகத்துல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லுங்க பாருங்க. ஒரு பாட்டுக்கு பெட்டு போடாது வேண்டாம், ஒரு பெட்டு போடலாம், ரெண்டு பெட்டு போடலாம், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது போட முடியுமா? போட முடியாது. ஒரு தடவை கேட்கலாம், ரெண்டு தடவை கேட்கலாம், பத்து தடவை கேட்பாங்க, பதினஞ்சு தடவை கேட்பாங்க, அலுவலகத்துக்கு அது குப்பையில போட்டுவாங்க. ஆனா அந்த இடத்துக்கு பாருங்க, இதே ஒரே சூறா பாத்தீங்கன்னா நம்மளும் ஓடுறோம், இமாமும் ஓடுறாரு, வாழ்நாள் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்கேயாவது ஒரு தடவை, என்னைக்காவது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இமா ஓட ஆரம்பிக்கும் போது முதல் விளையாட்டு ஓடுறாரு, ரெண்டாயிரம் காலத்துக்கு ஓடுறாரு அப்படிங்கிற ஏதாவது ஃபீலிங் ஏற்பட்டிருக்கா? சுபஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அப்ப இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய கலாமுடைய குறைச்சுதான் இது. கயிற்றிலே கட்டப்பட்டிருக்கிற ஒட்டகம் நழுவி போறதை விட குரான் சீக்கிரமாக மறந்துவிடும், உங்களை வந்து போயிடும். அதனால நீங்க குரான ரெகுலரா தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. அப்ப நான்கு விஷயத்துல குரானுடைய விஷயத்துல வந்து சுதாரிசனம் சொல்றாங்க. ஒன்று, அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக்கொள்ளுது. இரண்டாவது, அதை தொடர்ந்து ஓடுவார்கள். மூன்றாவது, அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, நான்காவது, அழகிய முறையில் அதை ஓதுங்கள், தாகமாக ஓதுங்கள். சொல்வார்கள், என்று யார் அழகிய முறையில் குரான் ஓதலையோ அவங்க நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல. அடுத்து அழகிய செல்லம் ما أذن الله لشيء ما أذن وفي لفظه كإذنه لنبي حسن الصوت وفي لفظ حسن الترنم يترنى بالقرآن إنه لا يبلغ يجهر به. هذا هو الله تعالى أمر مرتب الشيء الثانية رب أمر الشيء مثل سماء أذنه قرآن ليه والنبي ويأتي அழகிய முறையில ஓடுறதுக்கு அல்ல அனுமதி கொடுத்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் அனுமதி கொடுக்கல. அப்ப அதாவது என்ன சொன்னா, சில விஷயங்களை மனத்தினுடைய ராகத்துக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி கொடுத்திருக்கின்றார். அப்ப அந்த மாதிரி அனுமதி கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல அழகிய தக்கக்கூடிய ஒரு நபிக்கு குர்ஆனை ஓதுவதற்கு அழகிய ராகத்தோடு ஓதுவதற்கு அனுமதி கொடுத்த மாதிரி வேற எந்த விஷயத்துக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அப்ப இதுல ரசூலுல்லாஹிடம் தன்னையே குறிப்பிட்டு சொன்னதாகவும் இருக்கும். எப்படி குர்ஆன் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் எனக்கு குர்ஆன் ராகமா ஓதுறதுக்கு அனுமதி கொடுத்த அளவுக்கு வேறு விஷயத்துல எனக்கு அனுமதி கொடுக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார் என்றால், தங்களுடைய சஹாபாக்கள் யாராவது அழகிய முறையில் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தார் என்றால், விரும்பி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர் குர்ஆன் ஓதுவதை கேட்பார். அதுவும் எப்படி கேட்பார்கள்? அவங்களுக்கே தெரியாம இருந்து கேட்டுக்கிறார். சிலர் பேசக்கூடிய ரகசியத்தை தான் அவருக்கு தெரியாம கேட்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர் ரகசியம் இருந்தாலும் அவருக்கு தெரியாம கேட்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவர் பொருளாதார ஊழலாக தெரியும், ஒரு பகல் பண்ண நம்மளும் ஒரு உலக கேட்போம். அது தயாரிகள் எப்படி உள்ள வந்தீங்களா? புரியல தயார். அப்ப ரசிச்சுனாலும் அந்த வாழ்வில் பிறர் உழுதும் போது அதை ரசித்து அதை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று என்ன, ரசிச்சுதாரத்தின் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் விதமாக, இந்த மாதிரிதான் உங்களை யாராவது குரானை அழகிய முறையில் ஓடக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஓதுதலை நீங்க உட்கார்ந்து அவர்கிட்ட கேளுங்க, வண்டி போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இன்னைக்கு கிடையாது. இரண்டாவது விஷயம் என்ன, அவர்களுக்கு ஏதாவது ஓடும்போது தவறு ஏற்பட்டால், அவர்களுக்கு தவறு ஏற்பட்டால் அதையும் திருத்தி கொடுப்பார்கள். சரியா? அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் அங்கே அடங்கி இருக்கிறது. இப்ப அபூ மூஸா அஷ்ஆரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ரொம்ப அழகிய முறையில ஓதுன சஹாபாக்கள், குர்ஆனை ரொம்ப அழகிய முறையில ஓதுன சஹாபாக்கள் யாரும் ஒருவர் அபூ மூஸா அஷ்ஆரி. இப்ப நம்ம அவங்களதான் படிக்க போறோம். நீ என்னை கண்டுகொண்டிருக்க வேண்டுமே, எப்படி இருக்கும் அந்த காட்சி? இந்த காட்சி வரத்தில் பாரிஹா, நேற்று இரவு நீ குர்ஆன் ஓதும் போது நான் ரசித்து கேட்டுக் கொண்டிருந்ததை நீ பார்த்திருக்க வேண்டுமே. உலக கிராமத்திலே நாம் மயங்கிக் கொண்டிருந்ததை நீ பார்த்திருக்க வேண்டுமே, உனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்ப மகிழ்ச்சி? ஒன்று குரான் ஓதுற மகிழ்ச்சி, இன்னொரு மகிழ்ச்சி நான் குரான் ஓதுவதை ரசூலுல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்ற மகிழ்ச்சி. அப்படி ஒரு காட்சியை நீ பார்த்திருக்காதே என்று சொன்னபோது குடும்பத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வீணைகள் ஒரு வீணையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நபியுடைய குடும்பத்தாரர்களுக்கும் ஜபூர ஓடுறதுக்கு அழகான ராகங்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். தாவூர் அழகி ஜபூர ஓடினார்கள் என்றால் அந்த ராகத்திலே பறவைகள் பறப்பதை வளர்ந்துவிடும். அப்படியே அவர்களுக்கு மேல இறந்தே அழைத்துக் கொண்டு அப்படியே நின்றுவிடும். மலைகள் தூரத்தில் இருந்த மலை இருக்கிற அந்த மலைகளும் சேர்ந்து அவர்களோடு தத்வியை செய்ய ஆரம்பித்து விடும். அந்த அளவுக்கு அழகிய ஒரு ராகத்தை தாவூது நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சொன்னாங்க அந்த தாவூது நபிக்கு நபியுடைய குடும்பத்தாரர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ராகத்தில் ஒரு ராகத்தை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு சொன்னவங்க
எனக்கு தெரிஞ்சிருந்தா ஈடுபாடு பொழுது அது ஏற்படும். பாட்டு கேட்டு என்ன கண்ட நீதிக்கு கேட்டு காதை அரைச்சு போய் செவ்வள போய் கழுவு குருட அமைச்சு சொன்னா யாரு தொடர்ந்து நீச்சி கேட்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா பைத்தியமே வரும். நீங்கன்னா பாருங்க நீச்சி கடிக்கிறவங்க ரொம்ப காலத்துல கண்டிப்பா பைத்தியம் வந்துடும். அடிக்கிறது தூக்கம் வராது, மன உடச்சலுக்கு ஆளாயிடுவான், எக்கச்சக்க மன நோய்க்கு ஆளாயிடுவான். இத வந்து இன்றைய காலத்தினுடைய சயின்ஸ் நிரூபிச்சிருக்கிறாங்க. அதிகமா ஒவ்வொரு சவுண்ட்ல போட்டு மியூசிக் கேட்கிறவங்க சீக்கிரமா மன உளைச்சல் அதனால உலகத்திலே அதிகமான மன உளைச்சல் யாருன்னு சொன்னா அமெரிக்கன்ஸுக்கும் யூரோப்பியன்ஸுக்கும். ஏன்னா உலகத்துல அதிகமா மியூசிக் கேட்கிறவங்க அவங்க வந்து திடீர்னு துப்பாக்கி எடுத்த அம்மாவே சுட்டுவான், ஆட்டாவை சுட்டுவான், ஓட்டம் போறவங்களை சுட்டுவான், பல விதமான கிறுக்கு வேலைதான் வருப்பானோம். ஏன்னா இந்த பெரிய காரணங்கள்ல முக்கியமான காரணங்கள ஒரு காரணம் எங்கேயாவது அரசாங்கத்தை கேள்விப்பட்டிருந்தீங்களா? துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் அம்மா விட்டாரு, ஸ்கூல்ல ஆசிரியர் விட்டாரு சொல்லிட்டு. அடுத்து ஒரு முக்கியமான செய்திக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அது சந்தோஷம் அழகிமா
திரும்பி பார்த்தா அங்க உபை கேட்கிறாங்க உபை தோழிகளை
சொல்லுதீங்கல்ல, அப்ப எனக்கு கத்தி சாச்சுல நீங்க ஏன் எடுத்து கொடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? யாரு கேக்குறா? தன்னுடைய தோழர்களில் குர்ஆனை தன்னிடமிருந்து கற்றறிந்தவர் என்று யாரை அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்களோ அந்த தோழர் பார்த்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆனத நீங்கயே எனக்கு எடுத்துக் கொடுக்கலன்னு கேட்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பல இமாம் கிட்ட நிலைமை என்னன்னு சொன்னா எடுத்து கொடுத்தா சண்டை கொண்டு உங்களுக்கு தெரியுமா? உனக்கு நீ தோழர் உனக்கு தெரியும். இவ்வளவு பெரிய மக்காவுடையவர்கள் ஏன் எடுத்து கொடுக்கலாம்? எடுத்து கொடுத்தாலும் சட்டையே வந்துச்சு. நீங்க தொழில் தொழுவிக்க மாட்டேன். என்ன பெருமையை என்ன செய்வாங்க? அப்புறம் விஸ்வகாலத்தில் கேட்கிறாங்க, ஒன்று ஒவ்வொரு வேலைக்கு என்றும் அழைப்பு சில தோழர்களை குறிப்பாக்கி வைத்திருந்தார், பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தார். எப்படி? இப்ப அசுபர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு, உமர் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு, ரஹ்மான் அலிக்கு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு, காலிதுக்கு ஒரு பொறுப்பு, ஜெயாவுக்கு ஒரு பொறுப்பு, அவர் அப்துல்லாமிக்கு ஒரு பொறுப்பு, உபயக்கு ஒரு பொறுப்பு, மகாலுக்கு ஒரு பொறுப்பு. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது உபயோகப்படுத்த எல்லாம் குரானுடைய விஷயத்துல பொறுப்பு கொடுக்கப்படுறவங்களாக இருந்தாங்க. அது தெளிவா மனப்பாடம் செஞ்சு அந்த மக்களுக்கு போதிக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட சகாபாக்கள் ஒருத்தங்களா இருந்தாங்க. எனக்கு சொன்னாங்க பின்னாடி அவங்க இல்ல உங்க இருந்தாங்க அவங்களும் ஏன் சொன்னாலும் அவங்க இருக்கேங்க. விசேஷமா இவர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் யாரு? உபயோகம். அதனால அவங்க கேட்கிறாங்க, இதை வைத்துக் கொண்டு யாரும் இப்படி தவறா சொல்லக்கூடாது. அபுபக்கரை விட உமரை விட உஸ்மான விட அழியவிட உபயோகம் காரணத்துக்கு தான் அதிகமா போறாங்க தெரியும். அந்த மாதிரி விளங்கி வச்சிடக்கூடாது. புரியுதா இல்லையா? ஏன்னா நான்கு குலமாக்கள் ஏழைய சகாபாக்களை விட எண்மையிலே முந்தியவர்கள் முதலாமர்கள். விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டே வர முடிஞ்ச அளவுக்கு மனசுல அதை ஒவ்வொன்றையும் நீங்க நிறுத்தி வச்சுக்கிறது நல்லது. எங்கேயாவது கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். என்ன சில பேர் தகாபாத்தத்தை இந்த தராதரத்தை தெரிஞ்சுக்காம ரொம்பவும் ஒரு தவறான மொழியில பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா, இது அந்த காலத்துல அவங்க செஞ்சது. இப்ப
எண்ணிக்கையைத்துக்கொண்டு அவங்களுடைய சரீரத்தில் தெரியாது. ஏதாவது வசதா வந்தால் அப்ப என்ன செய்யணும்? ரெண்டு விஷயம். ஒன்று, அவங்க இல்லாமல் இந்த ஒரு இடது பக்கமா திரும்பி என்று தூக்கிக் கொள்வது. உஸ்மான்
பிறகு உண்மை கப்பிருமா நான் கப்பீர் சொல்வா வய மதுகு வை மஜிதுகு அல்லாஹை புகழ்வார் அல்லாஹை மகிமைப்படுத்துவார் கற்றுக் கொடுத்து குரானிலிருந்து ஏதாவது ஓதிட்டு சும்மையும் கற்பீரும் அதுக்கப்புறம் கற்பீர் சொல்லி ருக்குவுக்கு போனோம். இப்ப ருக்கு எப்படி செய்யணும்? தனது இரண்டு கைகளையும் முட்டிக்காடுகளின் மீது வைக்க வேண்டும். அவருடைய மூட்டுகள் எல்லாம் வச்சு எல்லாம் புரியுது, வச்சாரு டக்குனு எடுத்து திரும்ப எழுதிச்சிருந்து கூடாது, எல்லாம் வைத்து விட்டு அந்த மூட்டுகள் எல்லாம் எல்லாம் கரெக்டா ஃபிட்டாக வைக்கும். அந்த மூட்டுகள் எல்லாம் நிம்மதி அடைகிறவரை, அதாவது ஃபிட் ஆகின்றவரை, அதெல்லாம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகின்றவரை. இப்ப சிசத்து ருக்குவா, அப்ப ருக்குவ செய்த முறை வர்ணனை எப்படி? வகான சுவாரத்திலும் எவ்வளவு கப்பலி அலா ருக்குவத்தை தன்னுடைய இரண்டு உள்ளங்கைகள் இருக்க அது தனது இரண்டு முட்டிக்கால்களை மீது வைப்பார்கள். வகான ஊர்கும்பிதா இருக்க, இது அனுமதிக்கப்படுறதல்ல, இது கட்டளையிடப்பட்டது. பாத்தீங்கல்ல எப்படி கவி கொண்டு தூக்கி விட்டு போறது, அந்த மாதிரி தனது இரண்டு புஜங்களையும் தனது இரண்டு உள்ளங்கைகளை கொண்டு அப்படியே கட்டி பிடித்து வைப்பார்கள். அப்படியே அந்த முட்டுக்கை முடிச்சா அந்த கைக்குள்ள விசுவாசத்தில் பிடித்திருப்பார்கள். வக்காலை பதினைந்து பயிலாக விரல்களை சேர்த்து வைக்காமல் பிரித்து வைத்திருப்பார்கள். இப்ப இப்படி வைக்கப்படும், இப்படி பிடிக்கிறது பிடிக்க முடியும், இப்படி பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. உள்ளையும் உனது இரண்டு முட்டிக்காரர்களின் மீது வைத்து உனது விரிந்து அப்புறம் கொஞ்ச நேரம் தங்கியிருந்து ஒவ்வொரு உறுப்பும் அதற்குரிய இடத்தை எடுத்துக் கொள்கின்றார்கள். போயிட்டீங்கன்னா சரியாகவும் முறையாகவும் ஒவ்வொரு உறுப்பும் அது அதனுடைய இடத்துக்கு வந்து கரெக்டா ஃபிட் ஆகும். கை முட்டு கை முட்டுக்காலு முதுகு தலை எல்லாம் ஃபிட் ஆகும். எப்படி ஃபிட் ஆகும் அப்படின்னு சொன்னா நீங்க உக்கார இந்த தன்னுடைய இந்த முட்டுக்கு முழங்கை இந்த முழங்கைய இப்படி சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க, இப்படி பிரிச்சு வைப்பாங்க. தன்னுடைய விழாவில் இருந்து தன்னுடைய கைகளை பிரித்து தூரமாக்கி வைப்பார்கள். அதே போல ருக்குவ செய்யும் போது தனது முதுகை நபிசுல்லாஹ் அவர்கள் விரித்து வைப்பார்கள், சமப்படுத்தி வைப்பார்கள். தண்ணீர் அவர் அந்த முதுகின் மீது ஊற்றப்பட்டால் உங்களுடைய இரண்டு முட்டிக்காரர்கள் மீது வகிகள் உங்களது முதுகை நீட்டி வகிகள் நீங்கள் குனிவதில் உறுதியை கடைபிடிங்கள். நீங்க குனிவதற்கு உங்களுக்கு
முழுமையான ஒரு உறுதியை திறத்தன்மையை ஏற்படுத்துங்கள். அப்ப இப்படி குடிஞ்சா ஒரு முழுமையான புனிதரா வருமா? வருமா? நல்ல தலையை மொத்தமாகவும் கீழே தாழ்த்திடக்கூடாது, உயரமாகவும் தூக்கிடக்கூடாது. அந்த முதுகோடு சமமான மக்கள் அதிகமா தப்பு செய்யறதுல ஒரு முக்கியமான இடம். ருக்கு செய்யும் போது ரொம்ப நிதானமா ருக்கு செய்யணும், மன அமைதியோட ஓர்மையோட சரியா ருக்கு செய்யணும். ருக்கு வழி நபியவர்கள் ருக்கு வழியே நிதானத்தை கடைபிடிப்பார்கள். முன்னாடி சொல்லியிருக்கோம், ருக்குவை சுஜூதை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள், நிறைவாக செய்யுங்கள். என் உயிர் யார் கடிவு தந்திருக்கிறதோ அவர் மீது சத்தியமாக நான் சொல்லும் போது எனக்கு பின்னால் இருக்கின்ற உங்களை நீங்கள் ருக்கு செய்யும் போதும் சுஜூது செய்யும் போதும் நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கான முழுமையான அடிப்படையில அவர்கள் தொழுகை நடத்தும் போது பின்னாடுகளையும் ஒருத்தர் தொழுகிறார், நிறைவா முடித்தா செய்யற அப்படி போனவங்க அப்புறம் சுஜூதுல போய் குடும்பத்தில் தாய் தந்தை உறவினர்கள் என்று பாருங்க, இந்த சுத்தத்தால ஒரு அழகிய முறையை தெரிஞ்சு கொள்ளாததால எவ்வளவோ தொழுகிறார்கள், ஆனால் அவங்களுடைய தொழுகை வீணான தொழுகையாக மாறிவிடுகிறது. எந்த அளவு எச்சரிக்கை செய்தார்கள், இதே நிலையில் அவர் தொழுது மரணித்து விட்டால் முகம்மதுடைய மார்க்கத்தில் மரணித்தவராகட்டார். என் குழு கொண்டாட்டம் தொழுகையை கொத்துகிறார் கமா என் பொருள் உலா புத்த காக்கை ரத்தத்தை கொத்துவதை போன்று அவருக்கு எந்த பயனையும் அளிக்காது. அந்த மாதிரி தான் இவர் செய்த ருக்குவை சுஜூது. அது ஒரே நாள் அல்லாஹ் வாங்கி சொன்னார்கள், நஹானி ஹரீரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அவருடைய சுஜூது சுஜூதை என்னை தடுத்தார்கள். அன் குராபி ஸலாத்தி, எனது தொழுகையிலே நான் கொத்துவதிலிருந்து நக்கரத்தீக்கு கோரி வந்துடுற மாதிரி. திரும்பி பார்ப்பதை தடுத்தார்கள். ரொம்ப கெட்ட திருடன் அல்லது தொழுகையிலே திருடக்கூடியவர் கேட்டார்கள், யார் சூழமா
தொழுகையிலே எப்படி திருடுவார். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த தொழுகையின் ருக்கு சுஜுதை அவர் நிறைவு செய்யாமல் இருப்பார். அவங்களுடைய கரை கண்ணால ஒருத்தரை பார்த்துட்டாங்க, அவர் எப்படி ஒழுங்கா கூசுச்சு செய்யல. நபி அவர்கள் தொழுது முடித்த போது சொன்னார்கள், முஸ்லிம்களின் ஜமாத்தே தனது முதுகை சரியாக அமைக்க மாட்டாரோ அவருக்கு தொழுகையே கிடையாது. அப்ப அவருடைய தொழுகை வீணாகிவிடும். அப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, நாங்க அனுப்பி வந்தது எங்களுக்கு தொழுகையில் அடுத்து திரும்ப எந்திரிச்சாலும் நீங்க எந்திரிப்பீங்க, அவங்களால சுற்றுக்கு போயிருக்காரு. சுற்றுக்கு போயிட்டாரு பிரியாணி போறதுக்கு அடுத்து சுற்றுக்கு போடுவார். இப்ப இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஓர ரயில பிடிக்கிற மாதிரி தான் அவர் பிரியாணி தொழுவது. இப்ப இதுக்கு கேட்ட என்ன சொல்றாங்க, தொழுவ கூடி போயிடும். கேட்ட அழகு போய் கூடி தொழுவ கூடி போயிடும். ஏன்னா எடுத்துதாருங்கிறது வாய்ப்பு கிடையாது. சரிங்க, நம்ம இறங்கியே வருவோம். இறக்குதாளர்கிறது வாய்ப்பு கிடையாது. இறக்குதாரை விட்டா தொழுதும் பாத்து கிடையாதுன்னு உங்க பதினா படியே வச்சுக்கிறேன். ஆனா இறக்குதாரு சுத்தத்தா இல்லையா, உங்க அவன் தொழுகையில சுத்தத்தை செய்யுமா செய்யக்கூடாதா? சுத்தத்திலேயே முக்கியமான சுத்தத்திலேயே தொழுகையில உள்ள சுத்தத்தை செய்யுமா இல்லையா செய்யணும். சரி, இறக்குதாரும் படி தொழுதா அந்த தொழுகைக்கு கூடுதல் நன்மையா இல்லையா என்பதை அதே செய்யக்கூடாது. நீங்க அப்ப சிந்திக்கிறது கிடையாது, புரியுறது கிடையாது, சட்டம் என்னங்கிறத விளங்குவது கிடையாது. இமாம் அபூ ஹனீஃபாவோ அல்லது அவங்களோட வந்தவங்களோ சுத்துகு சட்டத்தின் அடிப்படையில இறக்கிதான் வாஜிப் இல்லைன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? இறக்கிதான் செய்யக்கூடாத அர்த்தம். இவ்வளவு ஹதீஸ் இருக்குது, அவங்களோட சுண்ணத்துன்னு சொல்றாங்கல்ல, செய்ய வேண்டியதானே சுண்ணத்துல என்ன புறப்படுகிற இருக்குமா, தூக்கி தூர போகணும்னு இருக்குமா இல்லையே? இப்ப அந்த மாதிரி தான் இப்ப ஷாபி மதுரை இப்ப ஷாபி சொன்னாங்களோ பின்னாடி யாரும் சொன்னாங்களோ, மசுகு செய்யும் போது ஒரு முடியல நனைந்த விரல் பட்டுட்டாலும் மசுகு கூடிடும் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்நாள் புள்ள இது மசுகு செய்ய அர்த்தம். இப்ப என்ன செய்யறாங்க, ஷாஃபின்னு சொன்னா அதுக்கு சில அடையாளம் இருக்கும், ஹனஃபின்னு சொன்னா அதுக்கு சில அடையாளம் இருக்கும். அப்ப ஷாஃபின்னு சொன்னா அதுக்கு என்ன அடையாளம்? அவர் ஒரு செய்யும் பொழுது அழைப்பீடு அவ்வளவுதாங்க. இப்படி தொட்டு தொட்டு கழிச்சு என்ன ஆயிடுச்சு, செய்ய ரொம்ப போய் தொப்பி போட்டுப்பாங்க, தொப்பி விளக்க மாட்டாங்க. என்ன நடக்கும், நீங்க ஒரு பணி தொட்டு உட்காந்து முகத்து ஒரு அர்த்தம் கேட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேடிக்கை எதுதான் நடக்கும். அப்புறம் சில பேருக்கு ஆரம்பிப்பாங்க, தலை இங்க இருக்கும் ரெண்டுத்துக்கு இடையில ரெண்டு எழுதி இருக்கும்.
போயிட்டு
அப்படின்னு இல்ல இதையும் இந்த பின்பகுதி தொடங்கணும். கை கழுவி குடிக்கிறீங்கல்ல, அந்த ஈரமான கையை கொண்டுதான் மசகு செய்வாங்க சொன்னாருக்கா. அதுக்கு செலவழிக்கிற தண்ணியை ஓட்டுக்கு தண்ணிங்க, தண்ணி எடுத்து அதுக்கு தண்ணி செலவழி மசகு செய்வாங்க. தண்ணி பாடம் கோடிக்கிட்டு கை நீக்கிட்டே இருக்காரு, அப்புறமா கையில் இருக்காரு, அப்புறம் திரும்ப ஒழிக்கிறது நீக்கிட்டே இருக்காரு, தண்ணி கை கடையா. சுண்ணத்து தெரியலன்னு சொன்னா குழப்பம், மார்க்கெட்டு தெரியலன்னு சொன்னா பிரச்சனை. கவனிங்க, முதுகை சரியாக அமைத்துக் கொள்கிற வரை, அப்படி அமைத்துக் கொண்டால்தான் அவருடைய தொழுகையை நிறைவேறும், இல்லை என்றால் தொழுகை நிறைவேறாது. பல நேரங்கள்ல இந்த சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்ற வார்த்தையே நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பான், அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு மரணத்தின் பீ தக்கராறினா பீ சொல்லாதில்லை. ஒரு தடவை சொன்னாலும் எந்த அளவு இதை திரும்ப திரும்ப சொன்னாங்க என்றால் எவ்வளவு நேரம் துருதையில நின்றாங்களோ அந்த அளவு ருக்குல சொல்லிட்டே இருந்தான். பக்கராக உபோதனத்துக்கு எவ்வளவு நேரமாகும், அதே அளவுக்கு ருக்குல இருந்தாங்க. சராச சுவரி நிரம்பிவார் அல் பகா வர்ணிசா வகலைமரோ. அப்ப பக்கரா இருந்தா நின்று ஓடிய அளவிற்கு ருக்குல இருந்தாங்க. இன்றைக்கு சூரா பாத்திஹா ஓடுற அளவுக்கு ருக்குல இருந்தாரு கடைக்கு வந்திருந்தாரோ இல்லையா இமாம் சார், அறிவு இருந்தா அவங்க பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க சொல்லிட்டு பழகு முயற்சி செய்ய முடிந்ததா உட்கார்ந்து எவ்வளவு முடியுது அவ்வளவு குடி சும்மா போயிட்டு வந்துருவான். கேட்டா தொழில் ஈஸியா சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க அந்த ஹரிசு, யாருக்கு சொன்னாங்க அந்த ஈசிங்கிறதுக்கு அளவு போது, யாரு சொல்ற அளவு போது, நீங்க சொல்ற அளவு போதா, சுற்றுலா சொல்ற அளவு போதா, அந்த அளவுக்கு விளையாட்டு விஷயமாக போய்விட்டது தொழுகை. நல்லா பாதுகாக்கா ஓடிட்டு அதே அளவுக்கு ருக்கு செய்தார்கள். அதுவும் எப்படி வெறும் பக்ரா நிசா இன்றைக்கு ஓடுற மாதிரி அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறது கிடையாது. இடையிலேயே துவாவும் செய்து கொண்டார்கள், இஸ்தபாரும் கேட்டுக்கொண்டார்கள். அப்படி ஓடி நக்சலாயத்தை தொழுதுட்டு அதே அளவுக்கு ருக்கு செய்து செய்தார்கள். மாணவர்களுடைய வழக்குகளுடைய இறைவன் ஒரு ரூஹ், ஜிப்ரீலுடைய இறைவன். அது இப்ப என்ன சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹ்வே உன்னை புகழ்ந்து பரிசுத்தப்படுத்துகிறேன், அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. وكان يكثر منه في ركوعه وسجوده اذيها ورسول الله ركوع سجود இதை ஒருவாறு ركوعலயும் سجودலயும் يتأول القرآن قرآن بلي عمل سيا بيندو ربكاه قرآن الله تعالى سورة النصر إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره நபியே உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதிப்பீராக, அவர்களிடம் மன்னிப்பும் கேட்பீராக. அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன மூணு சொன்னான், ஒன்னு என்ன தஸ்பீஹ் செய்யுங்க, புகழ்ந்த பாவமன்னிப்பு கேளுங்க. அப்ப அதுதான் சொல்லுறோம், அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கமாக தான் சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர் லி. ரொம்ப பேருக்கு இதெல்லாம் தெரியாது. சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர் லி. இந்த சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நிறைய தடவை சொல்லியிருப்பீங்க, கபரங்களோட கூட வரும். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர் லி. இன்னொரு அறிவிப்புல அல்லாஹும்ம லக்க ரஜஅது, அல்லாஹ்வே உனக்கே நான் குனிந்தேன், உன்னை கொண்டே நம்பிக்கை கொண்டேன், உனக்காகவே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன், உனக்கே நான் பணிந்தேன், நீதான் இறைவன், வைபவனி அதாவதே உனக்கே என் பார்வை, என் செவி, என் பார்வை, எனது மூளை, எனது எலும்பு, இதர் அழைப்புல எனது எலும்புகள், எனது நரம்புகள், இன்னும் எனது பாதங்கள் தாங்கியுள்ள எனது உடம்புகள் எல்லாம் அகிலங்களை படித்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே உனக்கே படிந்து விட்டன. அப்ப இந்த உள்ளத்தோடு சொல்லும் பொழுது எவ்வளவு பயம் உனக்கு சொல்லுங்க. இன்னொரு அறிவிப்புல அல்லாஹ்வே உனக்கே குனிந்தேன், உன்னை கொண்டே நம்பிக்கை கொண்டேன், உனக்கே பணிந்தேன், உன் மீதே நான் ஆதரவு வைத்தேன், நீதான் எனது இறைவன், விட்டது சந்தேகி எனது செவி, எனது பார்வை, எனது ரத்தம், எனது சதை, வாவுமி எனது எலும்பு, வாசவி எனது நரம்பு, ஜிந்தான் அகிலங்களை படித்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பாகிய அல்லாஹ்விற்கே பணிந்து விட்டது. இந்த மாதிரி நம்ம சொல்றது எதுக்குன்னு சொன்னா, நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிய வேண்டும் என்ற அந்த ஈமானை எஃபீனை வர வைப்பதற்கு. அப்ப இதை அடிக்கடி அதிகமா அர்த்தத்தை புரிஞ்சு சொல்லும் பொழுது அந்த ஈமான் தஸ்லீம் எஃபீன் என்பது நமக்கு வரும். இப்ப இதெல்லாம் செய்யாத காரணமாகவும் இருக்கலாம். இன்று பல மக்களுடைய உள்ளங்களிலே சந்தேகங்களும் நிசாப்களும் குதர்க்கங்களும் தோன்றுவது. அப்ப சகாபாக்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி அவங்க தோந்து கொண்டிருந்ததுனால அவங்களுக்கு சந்தேகங்களோ குழப்பங்களோ வரல. பின்னாடி வந்தவர்கள் இப்ப ஹசன் மஸ்ஜித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன மாதிரி அவங்க மஸ்ஜித்ல போறாங்க, போனா ஒரு கூட்டம் உருவாச்சுக்கிட்டு குரான் ஹதீஸ் எடுத்து போட்டுக்கிட்டு சும்மா இவர் அது சொல்றாரு, இவர் அது சொல்றாரு, இல்ல அது புரியல இல்ல இப்படி சொல்றாரு, பழக்கலாம் நீங்க சொல்றாங்க அப்படியே பிளாஸ்டாங்க அப்படியே எடுத்து எல்லாத்தையும் அப்படி தூக்கி போறாங்க அப்படின்னு சொல்லி மார்க்க ஆதாரம் சொல்லும் போது எப்படி சொல்லணும், ஆதாரத்தை விவரிக்கிறார்னு சொல்லலாம், ஆதாரத்தை விளக்குறாருன்னு சொல்லலாம், அப்படியே ஆதாரத்தை தூக்கி ஏற்றுக்கிட்டே இருக்கிறாரு. இதுல பந்து அஜித்து விட அது கேள்வி இருக்கு. அப்ப வணக்க வழிபாட்டிலே தடைமடைந்த மக்கள், எனவேதான் இவர்கள் பேச்சிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். உனக்கு வழிபாட்டுல யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அவங்கதான் இப்படி
ஒரு விஷயத்த சொல்லி பேசும்போது அப்படி முகமது சீரிய தமிழ்த்தினாரே சொன்னாங்க. அவர் என்ன சொல்ல நான் சொல்ற விளக்கத்தை நான் சகாபிகளுக்கு கேட்டேன், நீங்க சொல்ற விளக்கத்தை யார் சொல்லி கேட்டீங்க? புரியுதா? உடச்சு போயிட்டு ஹதீஸுக்கு இந்த ஆயிரத்துக்கு விளக்கம் சொல்றது எங்க இருந்து கேட்டேன்? சஹாபிகள் இருந்து கேட்டேன். நீங்க சொல்ற விளக்கத்தை எங்க இருந்து கேட்டீங்க? அது போல இன்னொரு அவர் வந்து பேச வராது. பேச வந்த முகமது சீரி சொல்றாரு, உங்களுக்கு எப்படி பதில் சொல்லுங்கிறது அல்லாவுடைய அல்லா எனக்கு தெரியும், ஆனா நான் உங்களுக்கு அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அப்ப இந்த மாதிரி விவாதம் குதர்க்கம் பண்ண வர்றவங்கள்ட்ட வாய்மூடி இருக்கு அவங்களை விரட்டுறதுதான் நமக்கு சரமண்டான வழியை தவிர அவங்களுக்கு பதில் சொல்றது நம்ம மேல கடமையும் கிடையாது, அது வழியும் கிடையாது. ஏன்னு சொன்னா நீங்க ஒரு பதில சொன்னீங்கன்னா அவனை ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்வதற்கு அவன் இந்த பதில் சொல்லலாம். அந்த பதில் தான் ஒரு குறை இருக்க முடியுமா? இப்ப அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த விளக்கத்தை எங்க இருந்து படிச்சீங்க, நான் தகவல் இருந்து படிச்சேன், நீங்க எங்க இருந்து படிச்சீங்கன்னு கேட்டோம்னா அவங்க முடியல. ஆனா இந்த காலத்துல நீங்க சொன்னா ஸ்டாண்ட் சொன்னது இருக்கணுமா? நம்ம சிந்திக்க முடியாதா? அப்படின்னு அர்த்தம் கேட்டீங்க. அப்ப இந்த பொதுவாகவே யாரு எளிமை தேவை அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல வராங்களோ அவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க பேசுங்க. யாரு குதர்க்கம் செய்ய வேண்டும், விவாதம் செய்ய வேண்டும் என்று வராங்களோ அவங்கள்ட்ட பேசவே செய்யக்கூடாது. எனது செவி, எனது பார்வை, எனது ரத்தம், எனது சதை, எனது எலும்பு, எனது நரம்புகள் எல்லாம் பணிந்து எல்லாரும் வந்துட்டாலே பணிந்தனர். ரப்பம் வந்துட்டாலே பணிந்தான். அது இன்னொரு அறிவிப்புல சுபஹானல் ஜலூத் வல் மலகூத் வல் கிப்ரியாஉ வல் அஃபா ஜலூத் அடக்கி ஆளக்கூடிய கற்றோர் உள்ளவர், ஒரு மலக்கு பேராட்சி, ஒரு கிபிரியா பெருமை, ஒரு அகமா மகத்துவம். அப்ப அடக்கி ஆளக்கூடிய பேராட்சி உடைய அடக்கி ஆளக்கூடிய பேராட்சி அதே போல பெருமை மகத்துவம் உடைய அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். இரவு குறிப்பாக சொன்னார்கள், இதை சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப இந்த மாதிரி பல திக்ருகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவிலே சொல்லி இருக்கிறார்கள். பரப்பாடு செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ் செய்வீங்களா? குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு மூணு அல்லது நாலு துவாக்களை நம்ம இங்கேயே பரப்பாடு செய்வோம். ஒன்று ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது, சுபஹான ரப்பியல் அஸீம். சரியா? இன்னொன்று இதுல வபிஹம்திஹி ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கிறது சொல்லுங்க. மூன்றாவது இதுவும் ரொம்ப லேசானது, சுப்புஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகதி சுப்புஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகதி வரு. இது மூணாச்சா. அடுத்து நான்காவது சுபஹானக அல்லாஹும்மா வபிஹம்திக, சுபஹானக அல்லாஹும்மா வபிஹம்திக அல்லாஹும்மா வபிஹம்திக. இந்த நான்காவது கொஞ்சபட்சம் மனப்பாடம் பண்ணிக்க, மற்றது ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. ஒன்ன மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே மாத்திக்கலாம், ஒரு வேலை மட்டும் குறைச்சிக்க வேண்டியது அல்லது கூட்டிக்க வேண்டியது. இப்ப தகவல்களுக்கு சந்தேகம் வந்த மாதிரி ஒரு சந்தேகம் அந்த காலத்திலேயே இது சந்தேகம் வந்துச்சு.
இப்ப இந்த மாதிரி சிக்கல்களை ஒரே நேரத்துல எல்லா சிக்கல்களையும் ஓடலாமா, அல்லது ஒரு நேரத்துல ஒரு ருக்குல ஒரு சிக்கல மட்டும் ஓடலாம்? இப்ப இவன் மன்மாய் ரஷ்மம் இவன் தலைவி அப்ப அதிகமான இன்னத்துல அறிஞருடைய கருத்துல இருந்து எழுதுறாங்க. பெரும்பாலும் ஒரு ருக்குல ஒரே விதமான தஸ்பீஹ் மட்டும் சேரும். இப்ப நீங்க அல்லாஹ் அக்பர் போதிச்சீங்க, ருக்குக்கு போறீங்க, அப்படி ருக்குக்கு போயிருக்கும் போது சுபஹான ரப்பியல் அஸீம் சுபஹான ரப்பியல் அஸீம் அது ஓதிட்டே இருக்கீங்க. இப்ப ரெண்டாவது ரக்காத்துல ருக்குல சுபஹான ரப்பியல் அஸீம் வபிஹம்தி போறலாம். இப்ப ஒரே ருக்குல சுபஹான ரப்பியல் அஸீம் கொஞ்ச தடவை, சுபஹான ரப்பியல் அஸீம் வபிஹம்தி கொஞ்ச தடவை, அறிவிக்கும் போது அறிவிக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லாரும் ஒரு ஒரு தடவை அது தஸ்பீஹ் மட்டும்தான் அறிவிக்கிறாங்க. ஒரு ருக்குலயே பல தஸ்பீஹ்களை கலந்து போதா அறிவிக்கல. புரியுதா? அப்ப இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்ப இரவு தொழுகையிலையும் அதே போல எந்த தொழுகையில ருக்குவை ரொம்ப நீட்டி தொழ வேண்டும் என்று தொழுகையாக விரும்புகிறாரோ அந்த நேரத்துல ஒரு ருக்குவை ஒரு தஸ்பீஹ் மட்டும் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால் சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல ரொம்ப நேரம் ருக்கு செய்யப்படாது, அரை மணி நேரம் மட்டும் ருக்குவில் இருக்கப்படாது. அந்த மாதிரியான ஒரு ருக்குவை அவர் செய்ய விரும்பினால் அப்பொழுது வேண்டுமானால் ஒரு தஸ்பீஹுக்கு பிறகு ஒரு தஸ்பீஹ் என்று மாற்றி மாற்றி செய்து கொள்ளலாம். இதை அப்பாவின் தலைமையை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்திருக்கிறார்கள். புரியுதா? அப்ப சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அஸீம் அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நேரம் சுப்ஹான ரப்பி அஸீம் வபிஹம்தி சுப்ஹான ரப்பி அஸீம் வபிஹம்தி, அப்புறம் கொஞ்ச நேரம் சுப்ஹான குத்தூஸ் ரப்பல் மலாயிகத்தி போடுறோம், அந்த மாதிரி கலந்து நீங்க ஓதலாம். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதும் பொழுது இரவு தொழுகையிலையும் நீண்ட ரூபாய் செய்யக்கூடிய தொழுகைகளையும் இந்த மாதிரி கலந்து கலந்து ஓதுறது ஓதக்கூடியவருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்று எழுதலாம். ரொம்ப நேரம் நீங்க நீட்ட போறது கிடையாது, ஓரளவுக்கு தான் நீட்ட போறீங்க. தமிழ் தொழில் நீங்க அதிக நேரம் நீட்டும் பொழுது மாற்றி 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 ஓடிக்கொள்ளலாம். இதான ருக்கு. ருக்குவை நன்கு நீளமாக செய்வது மக்கான சொல்லாம் அழைகிவசனம் ஏற்றாடு ருக்குவாகவும் ஏமாவும் பாருங்க ருக்குவழி ஒரு சுற்றூசி பின்னாடி அதே போல சுஜூதை அதே போல ரெண்டு சுஜூதுக்கு இடையிலே அமர்ந்து இருப்பதை கரீபம் மினஸ்ஸவா என்ன ஒரே லெவலா இருக்கும். இப்ப உதாரணம், இப்ப ருக்குல போய் நீங்க பெரும்பாலான ஒரு நிவாயத்தில் வந்து ரப்பியூல் சொல்லி ரப்பியூல் சொல்லி ரெண்டு தடவை சொன்னது மட்டும் இருக்கு புகாரி நிவாயத்தில். ஒரு சில நிவாயத்தில் ரப்பியூல் சொல்லி ஒரு ஹம்மி வஞ்சினி வாசினி ஒரு சுத்தி வந்து குருணி ஒரு தடவை சொன்னது இருக்கு. இது நீங்க அதிக நேரம் உட்கார போடுறது திரும்ப திரும்ப சொல்லலாம். இங்க வந்து இதுல வந்து ஒப்பை வெட்டப்பட கணக்கு கிடையாது. ஆனா ருக்கு சுஜூதுல மட்டும் இந்த ஒப்பை பண்ணிக்கிறது கணக்குல சொல்லணும். அப்ப ருக்கு செய்யறத
அதுக்குள்ள ருக்குவுக்கு பின்னாடி எந்திரிச்சிருக்கிறத அப்புறம் சுஜூத் செய்யறத அப்புறம் ரெண்டு நெத்தாக்கரையில உட்காடுறது இது எல்லாத்தையும் தடுப்பார்கள் நீங்கள் ரப்பை மகிமைப்படுத்துதல் அதாவது சுபஹான ரப்பியல் அஸீம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக தகுதியானது மிக நெருக்கமானது ரொம்ப பேரு இமாமும் முதுகை நபி அவர்கள் நிமித்துவார்கள் உயர்த்துவார்கள் தனது முதுகை உயர்த்துவார்கள் ருக்குவில் இருந்து எப்படி சரியானா சொல்லியவர்களாக உயர்த்துவார்கள் அதற்கு சமய அல்லா அல்லாஹ் கேட்டுவிட்டான் அவனை புகழக்கூடியவரை அப்படி யார் அல்லாவும் புகழ்கிறார்களோ அந்த புகழ்ச்சியை அல்லாஹ் கேட்கிறான் விருப்பமா கேட்கிறான் அல்லாஹ் புகழும்போது தனது தொழுகையை சரியான தொழாமல் கெடுத்து தொழுவதற்கு அல்லாஹ் நபி அவர்கள் இப்படித்தான் கட்டளையிட்டார்கள் என்ன யார் தொழுதாரோ அவருடைய தொழுகை யாருடைய தொழுகை நிறைவேறாது முழுமையடையாது நின்றவராக அவர் சமமாகி விட வேண்டும் நின்றவராக அவர் சமமாகி விட வேண்டும் ஒவ்வொரு எலும்பும் அதனுடைய இடத்திற்கு திரும்புகின்ற வரை முதுமுடி புரிஞ்சிருக்கும் பொழுது என்னென்ன எலும்புலாம் வளைஞ்சிருந்துச்சோ அந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே நிலையில அதனுடைய இடத்திற்கு திரும்புகின்றவரை எந்திரிக்கும் போது நின்றவருக்கு பிறகு கிடையாது அப்ப நின்றவருக்கு பிறகு என்ன செய்வார்கள் புரியுதா சொல்லுவோம் மக்கள் ரப்பனா லக்கல் வந்து சொல்லட்டும், நான் ரப்பனா லக்கல் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு இமாம் விலகி வச்சிருப்பார். ஆனால் இந்த சட்டமாகவே வச்சிருப்பான். இமாம் சொல்லு சரியல்லாம் நம்பினாதான் சொல்லணும், ரப்பனா லக்கல் வந்து அவர் சொல்லவே கூடாது. சரிங்களா, நம்ம ரப்பனா லக்கல் வந்து சொல்லணும், சமியல்லாம் நிபன் நம்பினா சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அடித்துக்களை பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு கூடலேருந்து எந்திரிக்கும் போது நிம்மதியா இருக்காம அவசரமா ஓடுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தா ஹதீஸ் தவறா புரியுது. அப்ப ரப்பனா லக்கல் ஹம்து இமாமும் சொல்லணும் அவங்க கரெக்டா ஹதீஸ்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்படி அவர் புரியாததா இருந்தா எந்திரிச்ச உடனே உடனே ஓடி போயிடாரு. முக்தபிக்கு ரப்பனா லக்கல் சொல்றதுக்கு நேரம் வேணா. அவங்க ஏன் இன்னொரு விஷயத்தை விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, சுபஹானல்லாஹ் 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 எத்தனை செகண்ட்? சரி, ஒரு 5 செகண்ட் வச்சுக்கலாம். அவருடைய ஒருத்தர் எதுவும் ஓடாம தொழுகையில வாய் மூடி சும்மா நின்றுட்டாருன்னா அவருடைய தொழுகை என்ன ஆயிடும் சொல்லுங்க? அவங்க சொல்றபடி பாத்தில் ஆயிடும். அப்ப தமிழ்நாடு இமான் ஹமீதான் சொல்லி இமாம் என்று சொல்ற பின்னாடி உள்ள மக்கும் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் ஓட வரைக்கும் இமாம் சாரு நேரம் விட்டு சும்மா இருந்தார்னா அவருடைய தொழுகையை பார்த்தீங்க. நெருக்கடிகளையும் அவர்களை ஏற்படுத்திக் கொண்ட காரணத்தினால வரக்கூடிய பிரச்சனை
என்னை நீங்கள் நான் எப்படி தொழுகிறேன் என்று பார்த்தீர்களோ அப்படி தொழுகிறீர்கள். சரிங்களா, சர்வகாலே கூல் நபி அவர்கள் சொல்வார்கள், இன்னமா துஇல் இமாம் லியுத்தம்மபிஹி, இமாம் ஏற்படுத்தெல்லாம் லியுத்தம்மபிஹி, அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்குத்தான். எனவே வைதாமாக சமியல்லாஹு லிமன் ஹமிதா, இமாம் சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் ஃபகூலூ அல்லாஹும்ம ரப்பனா வலகல் ஹம்து, நீங்க அல்லாஹும்ம ரப்பனா வலகல் ஹம்து என்று சொல்லுங்கள். யஸ்மஉ அல்லாஹு லகும், நீங்கள் சொல்வதை அல்லாஹ் கேட்கிறான். ஃபஇன்னல்லாஹ தபாரக வ தஆலா قال على لسان نبيه صلى الله عليه وسلم سميع الله لمن حمدا. فسميع الله لمن حمدا என்று அல்லாஹ் தனது நபியுடைய நாவினால் பேசுகிறான். அவருடைய நாவுதான
அவர் சொல்ல வைக்கிறார், நான் உங்களது பிரார்த்தனைகளை புகழ்களை நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இந்த ஹதீஸை வெளிப்படையா நெருக்கடியா புரிந்து கொண்டுதா சில பேர் என்ன சொல்லிவிடுகிறார்கள் என்றால், இமாமுக்கு வேற சத்தியநாதீதா சொன்னது, நமக்கு வேற ரப்பநாதர்கள் வந்து சொல்றது, இமாம் ரப்பநாதர்கள் வந்து சொல்லக்கூடாது, முக்தி மலக்குகளுடைய சொல்லுக்கு யாருடைய சொல்லு சமமாக இருந்ததோ அவருடைய பழைய பாவங்கள்ந்திருக்கும் போது தனது இரு கரங்களையும் உயர்த்துவார்கள். அல்லாஹ் முதல் தற்பில் சொல்லும் போது எப்படி தங்களது கரங்களை உயர்த்துவார்களோ அவ்வாறே
என்பது சேர்ந்துள்ளதோ அவருடைய புத்தி சென்ற பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அப்ப இதுல அலட்சியம் செய்யலாமா, கவனம் செய்யலாமா, செய்யக்கூடாது. சரி, அப்ப வழக்குகளுடைய ரமணாத சேர்த்து சொல்லி பாவங்கள் மன்னிக்கப்படணுங்கிறது இமாமுக்கு மட்டுமா எல்லாருக்கும் சேர்த்து வேணுமா? எல்லாருக்கும் தேவை. அப்ப எல்லாரும் சொல்லணும். இன்னொரு அறிவிப்புகள்ல ரமணா லக்கணத்தோட சேர்த்து மில் அச்சமாவாசி புகழ்ச்சி எங்களுக்கு தெரியாத வான பூமி எவ்வளவு படைப்படுது. அப்ப நீ எவ்வளவு விரும்புகிறாய், நீ நாடிய அளவுக்கு நிறந்த உனது புகழ்ச்சியை புகழ்கிறேன் அண்ணா. அல்லாஹ்வுடைய புகழ் என்பது அது ஒரு விஷயம், அது நிரப்புது. அது சொல்லும் போது ஒரு நிரப்பத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப எந்த அளவு நிரப்பமா நான் சொல்கிறேன், வானங்கள் நிரம்ப, பூமி நிரம்ப, இன்னும் நீ நாடுகள் நிரம்ப. இன்னொரு வானங்கள் நிரம்ப, பூமி நிரம்ப, வானத்துக்கு பூமிக்கு இடையில எவ்வளவு இடம் இருக்குது அது நிரம்பிட்டம் செய்யும் பாரு. அதற்கு பின்னரே நீ எவ்வளவு விரும்புறியோ அது நிரம்ப என்று சுதாரத்தில் சொல்வார்கள். அப்போ சில நேரங்கள் அவர்களுக்கு அகலசனாய் ஒரு மதி புகழுக்குரியவனே, மாட்சிமைக்கு உரித்தாரவனே, லாபித்த தடுப்பவர் இல்லை நீ கொடுத்ததை, கொடுப்பவர் இல்லை நீ தடுத்ததை,
எந்த ஒரு செல்வம் உடையவருக்கும் சரி, அவருடைய செல்வம்
உன்னை விட்டுவிட்டு அவருக்கு எந்த பலனையும் கொடுத்து விடாது. அப்ப உங்கள்கிட்ட எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் துருவம் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சரி, அல்லாமை தடுத்து விட்டு அல்லாஹ் இல்லாம அல்லாவுடைய அருள் இல்லாம அந்த செல்வமோ வாய்ப்போ பதவியோ அதிகாரமோ உங்களுக்கு எந்த பலனையும் கொடுத்து விடாது. அதனாலதான் அல்லாஹ் எத்தனையோ பேரை எப்பொழுது அல்லா இழிவுபடுத்த நாடுகளானோ அல்லது சோதிக்கிற நாடுகளானோ அவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய படை பலம் அதிகாரம் செல்வாக்கு அவங்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும். சமீப காலத்துல பாருங்க, 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் நாங்களும் ஆட்சியாளர், எங்களுடைய ஆட்சியில கடை கோடியில உள்ளவங்க கூட எங்களுடைய பேர சொன்னா பயப்படுவான் எதிர்த்து நிற்பான்னு சொல்லி ஆட்சி செஞ்சு வருகிறதெல்லாம் கைதிகளாக ஆக்கி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கடைசியில தூக்கு மேடைகளையும் ரோடுகள்ல ஓட ஓட விரட்டி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு சாவடித்ததையும் பார்க்கணும். சில பேர் பயந்து போய் ஆஸ்பத்திரியில வருகின்றதையும் பார்க்கணும். இது ஒன்று அல்லாஹ் அவங்களை மன்னிக்க நாடு இருந்தால் இது அவங்களுடைய சோதனையா இருக்கலாம், அல்லது அவங்களுடைய பாவத்துக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனையாகவும் இருக்கலாம். அல்லாஹ் அமைச்சவன் அப்ப அல்லாஹ் என்னுடைய காசு எனக்கு போகும், என்னுடைய செல்வம் எனக்கு போகும், எனக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு பதவி இருக்குது, அது எனக்கு போகும் என்று யாரும் அல்லாஹ்வை விட்டு விட்டு தடுத்து விட முடியாது. ஓடா என்பவர்கள் ஜெத்தி மின்கள் ஜெத்தித்தார். நான் எதுக்கு திரும்ப திரும்ப இவ்வளவு விவரமா சொன்னேன்னு சொன்னா, ரொம்ப அறிந்தவர்களுக்கு உட்பட இந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. ஓடா என்பாரும் ஜெத்தி மீன்கள் ஜந்து, ஏன்னா ஜந்து சொன்னா ரொம்ப பேர் அடுத்த என்ன வச்சிருப்பாங்க சார், பாட்டன் தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப அறிவிச்சாங்க, நீங்க போய் தெரியுது கேட்கிறேன். இந்த சுபாரசெல்லாம் ஹம்பிக்கு வந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆனா ஜந்துக்கள் வருது, ஜந்துனா என்ன இருக்கு அதுவா, அப்படிதான் யோசிப்போம். சூரா ஜின்னு வந்து பாருங்க, ஒரு ஊழியை வெளியே அந்த சுத்தமா அழகோ ஜின்னி இறைவன் மகத்துவம் மிக உயர்ந்தது. என்ன அர்த்தம் மகத்துவம் உயர்வு கண்ணியங்கிற அர்த்தம். உன்னை தடுத்து விட்டு செல்வம் உடையவருக்கு, கண்ணியம் உடையவருக்கு, மதிப்பு மரியாதை உடையவருக்கு அவருடைய மதிப்பு எந்த பலனையும் கொடுக்காது. அந்த வரா இருப்பாலும் அது சேர்ந்து மக்களோடு இங்கே உள்ள அது ஜெத்து வந்து பாரு. சரிங்களா சார்,
சூரத்துல் பகாரி ஓதினார்கள். முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இருக்கிறது, முன்னாடி ஒரு ஜும்லா ஒரு வாக்கியம் இருக்கிறது. வாவு இல்லாம சொன்னோம்னா சென்டென்ஸ் இல்ல, நேராகிய இதான் சென்டென்ஸ் அர்த்தம். அப்ப வாவு வச்சு சொன்னா என்ன அர்த்தம், ரப்பனா. சரியா? அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அது என்ன சென்டென்ஸ்னா ரெண்டு மூணு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் வைக்கணும். எப்படி? ரப்பனா என் இறைவா உன்னை துதிக்கிறேன், உலகம் சந்து இன்னும் உன்னை புகழ்கிறேன், இன்னும் புகழ்ச்சிகள் எல்லாம் உனக்குத்தான் அப்படின்னு இருக்கும். சரியா? அப்படி இல்லை சொன்ன ரப்பனா உனக்கு இறைவா நான் ருக்கு செய்தது உனக்குத்தான், உலகம் சந்து முன்னாடி சொன்னாரா மேற்பட்டை பார்த்தேன், அவர்கள் முதலாவதாக யார் அதை பதிவு செய்வது என்றும் உயர்வான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த நிலையை எந்த அளவுக்கு செய்யணும், நல்ல நீளமா செய்யணும், இதுலேயே நம்ம நிம்மதியாக இருக்க வேண்டும்.
பின்னாடி
சொல்லுவாங்க
இந்த நிலையை ருக்குவுக்கு அருகாமையில் வைத்திருப்பார்கள். ருக்குவுக்கு அருகாமையில் சொன்னால் ருக்குவோடு இந்த நிலையின் அளவிற்கு அதற்கு நெருக்கமாக வைத்திருப்பார்கள். கவாசகர் நிற்பார்கள் தூரிமாயும். ஏன் அவருக்கு நிம்மதியாக நிம்மதியாக நிதானமாக இருக்கின்றவரை ஒவ்வொரு எலும்பும் அவருடைய இடத்திற்கு திரும்ப வருகின்றவரை அவருடைய இடத்திற்கு திரும்ப வருகின்றதை அவருக்கு தொழுகை நிறைவடையாது. இதை அவர் செய்யவில்லை என்றால் பார்க்க மாட்டார். ஒரு மனிதனுடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை முதுகெலும்பை யார் சரியாக நிறுத்தி வைத்துக் கொள்ளவில்லையோ அந்த அதிகாரின் தொழுகையை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அப்ப ருக்குவுக்கு பிறகும் சுஜூதுக்கு பிறகும் ருக்குவும் சுஜூதுக்கு இடையில தனது முதுகெலும்பை யாரு சரியா நிறுத்தி வைக்கிறார்களோ அவர்களுடைய தொழுகையைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்படி யார் தொடர்ந்தையோ அவர்களது தொழுகையை அல்லாஹ் பார்ப்பதில்லை, ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்ப திரும்ப ஒரு தடவை ஒரு 3 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் நம்ம இதுவரைக்கும் படித்த பாடத்தை சுருக்கமா சொல்லுவோம், கவனமா கேளுங்க. அப்ப இந்த இமாம் அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி சிஃபத்து ஸலாத்து நபியில தொழுகையுடைய பாட ஆரம்பத்திலிருந்து நம்ம தெரிந்து கொண்டது என்னவென்றால், அதே போல யாரெல்லாம் கொடுக்க போன தொழுக முடிஞ்சிருக்கிற விஷயம், அதுபோல தமிழுக்கு பக்கத்துல தொழுகிற விஷயம் நீயத்து கண்டிப்பா இருக்கிறோம். தத்வீர் சொல்லணும், தத்வீர் சொல்லக்கூடிய உரைகளை செஞ்சுக்கிட்டோம். இது கையை உயர்த்தி நம்ம தத்வீர் சொல்லணுங்கிற விஷயம், வலதுகையை இடதுகைக்கு மேல வைக்கணுங்கிறது, அதுபோல நெஞ்சுக்கு மேல வைக்கணுங்கிற விஷயம், அதுபோல சுற்றுதுரியை எடுத்து பார்க்கணும், உள்ளத்தோட பயத்தோட இருக்கிறோம். அப்புறம் அல்லாஹ் அக்பர் சொன்னோட என்னென்ன துவாக்கள் ஓடுங்கிற விஷயத்தை தெரிஞ்சு கொண்டோம். அப்புறம் திராத்து ஓடுறோம், அந்த திராத்துல அவசியம் அப்புறம் திராத்து எப்படி ஓடணும், அதுல குறிப்பா சொல்றது பாத்தீங்க கண்டிப்பா ஓடுங்கிற விஷயம், அதுக்குள்ள இமாமுக்கு பின்னாடி சொல்றதுன்னு சொன்னா இமாம் சத்தமா ஓடும்போது நம்ம சொல்றது பாத்தீங்க தேவை இல்லைங்கிற விஷயத்தை படிச்சுக்கொண்டோம். அதே போல இமாம் வந்து என்ன செய்யலாம்,
அடுத்து இமாம் ருகூ போற வரைக்கும் நம்ம ஏதாவது ருசூலாக உயர்த்தி சொல்லக்கூடாது என்ன
ரெண்டு اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم إنك حميد مجيد